அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கைக்கு சென்றிருப்பது குறித்த செவ்வி.
இன்று மலையக மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆவணத் திரைப்படம் இலங்கை திரைப்பட கூட்டு தாமனத்திலே திரையிடப்படுகின்றது. அதனை கூட அவர் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவோடு இன்று அதனை பார்வையிடுகின்றார் என்ற தகவலும் தற்போது வெளியாக இருக்கின்றது.
சம்பூர் அனல் மின் நிலைய திட்டத்தினால் பாதிக்கப்படைந்திருக்கும் மக்களின் உரிமைகளை மக்களின் உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்தி. கடற்கரை நகரான சென்னையில் புதிதாக துவங்கியிருக்கும் காற்று வியாபாரம் குறித்த ஒரு பெட்டகம்.
யாருக்கு தேவையோ எவ்வளவு தேவையோ அந்த அடிப்படையில் தான் ஆக்சிஜன் கொடுக்க வேண்டுமே தவிர, இது வந்து ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் மாதிரி நம்ம தெருல கடையில் போய் வாங்கிட்டு நம்ம ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணால் நம்ம நல்லா ஹெல்த்தி ஆகிடுவோம் அப்படிங்கிற சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்.
ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் சார்ஸ் பீட்டர்.
ரோமன் கத்தோலிக்க போப்பரசர் ஒருவருக்கும் பாரம்பரிய பூர்வ ரஷ்ய தேவாலயங்கள் தலைவருக்கும் இடையிலான முதலாவது சந்திப்பு இன்னும் ஒரு வார காலத்தில் இடம்பெற இருக்கிறது. இது பற்றி வத்திக்கான் வெளியிட்டுள்ள அறிவிப்பில்,
This meeting of the primates of the Catholic Church and the Russian Orthodox Church, after a long preparation, will be the first in history and will mark an important...
போப்பர்சர் பிரான்சிஸும் பெட்ரியார்க் திருத்தந்தை கிரில் அவர்களும் நீண்ட ஆயத்தங்களின் பிறகு கியூபாவில் நடத்தும் சந்திப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறப்பட்டது. கிறிஸ்தவ சமயத்தில் 11ஆம் நூற்றாண்டு ஏற்பட்ட பிளவினால் மேற்குலக கிழக்குலக கிளைகள் தனித்தனியாக பிரிந்து சென்றன. போப் அரசர் தலைமையிலான ரோமன் கத்தோலிக்க சமயத்தில் இன்று 1 பில்லியனுக்கும் அதிகமானோர் இருக்கிறார்கள். ரஷ்ய பாரம்பரிய பூர்வ தேவாலயத்தில் சுமார் 165 மில்லியன் பேர் இருக்கிறார்கள்.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோவில் சிறை வைக்கப்பட்டிருந்த சிறுவன் ஒருவனின் தலை வெட்டி கொள்ளப்படும் காட்சி காண்பிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலம் பேசும் 10 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவனே இவ்வாறு தலை வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட சிறுவன் மற்றொரு கிளர்ச்சி குழுவான சிரியன் ஃப்ரண்ட் என்ற குழுவைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர் ஆவார். சிறார்களை கொலை செய்யும் வீடியோவை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் வெளியிடுவது இது முதல் தடவை அல்ல. IS குழுவினர் தமது லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு முயற்சியாக அவர்கள் இதனை செய்திருக்கிறார்கள் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
ஜிம்பாப்வே நாட்டில் பெரும்பகுதிகள் வறட்சியினால் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதிகளை பேரிடர் பகுதிகள் என்று அதிபர் ரொபர்ட் முகாபே பிரகடனம் செய்திருக்கிறார். அனைத்துலக உதவிகளை பெற்றுக்கொள்ள இந்த பிரகடனம் இனிமேல் வழி செய்யும். விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்ட காரணத்தால் சுமார் 25 லட்சம் மக்கள் உணவு பற்றாக்குறையினால் அவதிப்படுகிறார்கள் என்று அரசு அறிவித்திருக்கிறது. 80% விவசாய நிலங்களில் எந்தவிதமான விளைச்சலுமே இருக்கவில்லை. ஆயிரக்கணக்கான கால்நடைகள் இறந்திருக்கின்றன. ஆப்பிரிக்காவின் தென்பகுதியில் பெரும்பகுதிகளை பாதித்திருக்கும் இந்த வறட்சி எத்தியோப்பிய நாட்டில் 10 மில்லியன் மக்கள் உணவு உதவியை எதிர்பார்க்கும் நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறது.
இதனிடையே சிம்பாப்வேவின் வறட்சியானது எல்நினோ தாக்கத்தினால் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்டுள்ளது என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக அந்த பிராந்தியத்தில் வெப்பம் அதிகரித்து பருவகால மழை வீழ்ச்சி குறைந்துள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். அண்டை நாடான தென்னாப்பிரிக்காவில் அதிக அளவில் சோள உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது. விளைச்சலுக்கு இன்னும் 3 மாத காலம் இருக்கின்ற நிலையில் தாவரங்கள் பல இன்னமும் விளையவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கிழக்கு ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதி இந்த பிரச்சினை ஏற்கனவே எதிர்கொண்டுள்ள நிலையில் வறட்சி காரணமாக அங்கு 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக உணவுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது.
விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சேயை பிரிட்டனும் ஸ்வீடனும் காரணமில்லாமல் தடுத்து வைத்திருந்ததாக ஐநா மனித உரிமைகள் குழு ஒன்று தீர்ப்பளித்திருப்பதை திரு அசாஞ்சே வரவேற்றிருப்பதோடு அதனை ஒரு மாபெரும் வெற்றி என்றும் விவரித்திருக்கிறார். தன் முகத்தில் புன்னகை ஏற்படுத்திய இந்த தீர்ப்பு தன்னை தடுத்து வைப்பது சட்டவிரோதமானது என்று நிரூபித்திருக்கிறது எனவும் திரு அசாஞ்சே கூறினார். லண்டனில் உள்ள இக்குவடோர் நாட்டு தூதரகத்திலிருந்து வீடியோ தொடர்பு சாதனத்தின் மூலம் பேசிய அவர், இனிமேல் சுதந்திரமாக தாம் வெளியேறி நடமாட அனுமதிக்கப்படுவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் கருத்தவில்லை எனும்போது ஐநா குழுவின் தீர்ப்பு கேலிக்கிடமானது என்று கூறியிருக்கிறது. பாலியல் வெள்ளுறவு குற்றச்சாட்டு சம்பந்தமாக ஸ்வீடனுக்கு நாடு கடத்தப்படுவதை தவிர்க்க 4 வருடங்களுக்கு முன்னர் திரு அசாஞ்சே இக்குவடோர் தூதரகத்தில் அடைக்கலம் பெற்றுக் கொண்டார்.
சோமாலியாவின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகம் ஒன்றை அல் ஷபாப் இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த துறைமுகம் தலைநகர் மொகாதிசுவிலிருந்து 100 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் உள்ளது. ஆப்பிரிக்க ஒன்றிய படையினர் கடந்த 3 வருட காலமாக இந்த துறைமுகத்தில் நிலை கொண்டிருந்த நிலையில் தீவிரவாதிகள் அதனை கைப்பற்றுவதற்கு முன்னர் அவர்கள் அங்கிருந்து விலகிச் சென்றுள்ளனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் 2 நாள் பயணமாக இலங்கை சென்றிருக்கிறார். இந்திய இலங்கை கூட்டு ஆணைய மாநாட்டில் கலந்து கொள்கின்ற அவர் நாட்டின் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கிறார். அவரது இந்த விஜயம் குறித்து சிலோன் டுடே நாளிதழின் மூத்த செய்தி ஆசிரியர் ஆனந்த் பாலகிருஷ்ணர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார். ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். அவர் இலங்கைக்கு ஏற்கனவே நன்கு பரிச்சயமானவர். எனவே இத்தடவை அவர் வந்திருக்கின்ற விஜயம் இன்று இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்திய இலங்கை ஆணைக்குழுவின் 9வது அமர்வின் முக்கிய ஒரு கட்டமாக இருக்கின்றது. இன்றைய தினம் அவர் இங்கே இந்திய முக்கியஸ்தர்கள் பலரோடு வந்திருக்கின்ற அவர் இன்று இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர் ஆகியோரை சந்திப்பதோடு இன்று மலையக மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆவணத் திரைப்படம் இலங்கை திரைப்பட கூட்டுத்தாபனத்திலே திரையிடப்படுகின்றது. அதனை கூட அவர் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவோடு இன்று அதனை பார்வையிடுகின்றார் என்ற தகவலும் தற்போது வழியாக இருக்கின்றது. எனவே இது ஒரு பல்வேறு தரப்பிலும் பல்வேறு தரப்பட்ட விதத்திலும் இந்த விஷயம் முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கின்றது.
சுஷ்மா ஸ்வராஜ் வந்து இலங்கை வந்திருப்பது இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஒரு இணை ஆணையம், ஜாயின்ட் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற இணை ஆணையத்திற்கு தலைமை தாங்குவதற்காக 1992 கொண்டு வரப்பட்டது. இந்த ஆணையம் பற்றி சொல்லுங்க, இது எந்த அளவுக்கு இருதரப்பு உறவில் முக்கியமானது?
ஆம், இந்த ஆணையம் என்பது குறிப்பாக தற்போது தெற்காசிய பிராந்தியத்திலே பலதரப்பட்ட குறிப்பாக பொருளாதார மற்றும் கைத்தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் குறித்த உறவுகளை பலப்படுத்தும் விதத்திலே இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு தெற்காசிய பிராந்தியத்திலே இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை ஒரு விரிவான முறையில் மேற்கொள்ளும் விதத்திலேயே இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையிலே யுத்தங்கள் இடம்பெற்ற காலகட்டத்திலே பொருளாதார நடவடிக்கை என்பது இலங்கையிலே மிகவும் ஒரு சுருக்கமானதாகவே இருந்தது. ஆனால் இன்று யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியிலே இலங்கையிலே தற்போது பொருளாதாரத்துக்கான வாய்ப்புகள் மிக ஏராளமாக இருக்கின்ற காரணத்தினால் பல நாடுகளும் இலங்கையிலே தற்போது தமது கண்களை பதித்திருக்கின்றன. குறிப்பாக சீனா மற்றும் மேற்குலக நாடுகள் பலவும் இலங்கையிலே தமது கண்களை பதித்த நிலையிலே இந்தியா தனது ஏற்கனவே தான் செய்து கொண்ட இந்த ஆணையத்தின் உடன்படிக்கைக்கு அமைவாக தனது பொருளாதார ரீதியான வர்த்தக ரீதியான உறவுகளை புதுப்பிக்கும் விதத்திலே தான் இன்றைய இந்த ஆணைக்குழு கைச்சாத்தியாக இருக்கின்றது என்று நான் குறிப்பிட முடியும்.
இந்த 2 நாள் விஜயத்தின் போது சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கையிடம் ஏதாவது முக்கியமான விடயங்களை வலியுறுத்த இருப்பதாக செய்திகள் எதுவும் இருக்கிறதா?
ஆம், இலங்கையிலே தற்போது இலங்கை ஒரு முக்கியமான காலகட்டத்திலே பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக புதிய அரசியலமைப்பை தயாரிப்பது சம்பந்தமான விடயம், இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமான விடயம், இவை தவிர இங்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பிராந்திய ரீதியான உறவுகள், வல்லரசு போட்டிகளில் இருந்து விலகி இருக்கக்கூடிய பிராந்திய ரீதியான உறவுகள் பற்றியும் இங்கே இரு நாடுகளும் கலந்துரையாடவிருக்கின்ற நிலையிலே இவை யாவற்றுக்கு மேலாக தற்போது தென்னிந்திய மீனவர்களினுடைய முக்கிய பிரச்சனையாக இந்திய மீனவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சம்பந்தமாகவும் சுஷ்மா ஸ்வராஜ் இங்கிருக்கின்ற அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது குறித்து அவர் யாழ்ப்பாணத்துக்கும் சென்று அங்கு நிலைமை ஆராய்வதாக இருந்தது. ஆனால் இறுதி நேரத்திலே அவரது யாழ்ப்பாண விஜயம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்திய மீனவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை அவர் கொழும்பில் உள்ள அமைச்சர்கள் அதிகாரிகளோடு கலந்துரையாடி அது சம்பந்தமான ஒரு தீர்வுக்கு எவ்வாறு முயற்சிக்கலாம் என்பதை பற்றி ஆராய்வார் என அறிய முடியும்.
சிலோன் டுடே நாளிதழின் மூத்த செய்தி ஆசிரியர் ஆனந்த பாலகிருஷ்ணன். இதேவேளை, இந்திய அரசின் ஒத்துழைப்புடன் நிறைவேற்றப்பட்டு வரும் சம்பூர் அனல் மின்நிலைய திட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களின் உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்தில் இன்று முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்தில் இந்திய உதவியுடன் அமையவுள்ள அனல் மின் நிலையத்திற்கு அனுமதி அளித்திருப்பதன் மூலம் அந்த பகுதியிலுள்ள மக்களின் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த அனல் மின் நிலையத்திற்கு சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையினால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஜனாதிபதியின் பொறுப்பிலுள்ள மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சு அதன் கீழ் இயங்கும் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை ஆகியவற்றுடன் காணி மற்றும் மின்சக்தி அமைச்சு ஆகியவற்றுக்கு எதிராகவே இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் கிழக்கு மக்களின் குரல் ஒருங்கிணைப்பாளர் அருண் ஹேமச்சந்திரா.
குறிப்பாக அனல்மின் நிலையத்துக்கு செய்யப்பட்ட சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கையானது மக்கள் அந்த பிரதேசத்தில் இல்லாத காலத்திலேயே அந்த ஆய்வறிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கு வந்து அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள விடயம் வந்து அந்த பிரதேசம் ஒரு சூனிய பிரதேசமாகவும் 25% காணிகளை வந்து வயல் காணிகளாகவும் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே மக்கள் குடியேற்றப்பட முன்னர் செய்யப்பட்ட இந்த ஆய்வறிக்கையின் மூலம் சம்பூர் மக்களின் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளன. நாங்கள் கேட்டுக்கொள்வது இந்த உங்களுக்கு அனல்மின் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் அனைவரையும் குடியமர்த்திய பின்னர் நீங்க சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கை ஒன்றை செய்து பாருங்கள். சூழல் பாதுகாப்பு அறிக்கை மேலாக செய்யப்படுற பட்சத்திலே அனல்மின் நிலையம் வர்றதுக்குரிய சந்தர்ப்பமே இல்லை
என்றார் கிழக்கு மக்களின் குரல் இணைப்பாளர் அருண் ஹேமச்சந்திரா. இதேவேளை சம்பூர் பிரதேசத்தில் அமையவுள்ள அனல் மின் நிலையத்திற்கு உள்ளூர் மக்களும் தமது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். தற்போது அங்கு மூலக்குடியேறியுள்ள குடும்பங்கள் கூட அங்கு குடியிருக்க முடியாத நிலை ஏற்படும் என்கின்றார் நிகழ்வொன்றில் உரையாற்றிய அந்த பகுதியைச் சேர்ந்த சட்டத்தரணி சித்திரவேல் குலேந்திரன். திருகோணமலை மாவட்டத்தில் எந்த இடத்திலும் அனல் மின் நிலையங்கள் அமையக்கூடாது என்றும் வலியுறுத்தி கூறினார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் நடைபெற்றதாக கூறப்படும் சட்டவிரோத சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பான விசாரணை அறிக்கை ஒன்று சுகாதார அமைச்சரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தொகுத்து தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் நடைபெற்றதாக கூறப்படும் சட்டவிரோத சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பான அறிக்கை தன்னிடம் கிடைத்துள்ள நிலையில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் தொடர்பில் ரகசிய போலீசூடாக விசாரணைகள் நடத்தப்படும் என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன பிபிசியிடம் தெரிவித்தார். இலங்கையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் இந்திய பிரஜைகளிடமிருந்து பெறப்படும் சிறுநீரகங்களைக் கொண்டு சட்டவிரோத அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்களில் தகவல் வெளியானதை அடுத்து அது தொடர்பில் விசாரிக்க சுகாதார அமைச்சினால் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த விசாரணை குழுவின் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் தொடர்பில் அமைச்சரிடம் கேட்டபோதே அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பான அறிக்கை இப்போதுதான் என்னிடம் கிடைத்தது. இச்சம்பவத்துடன் மருத்துவர்கள் 6 சம்பந்தப்பட்டுள்ளனர் என தகவல்கள் வெளியான போதிலும் என்னிடமுள்ள மேலோட்டமான தகவலின்படி அவர்களில் சிலர் சாதாரண மக்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய மருத்துவர்கள் மருத்துவமனைகள் என அனைத்தும் அடையாளம் காணப்பட்டுள்ளன என தெரிவித்த அமைச்சர் ராஜித சேனாரத்ன, இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளவை சரியானவையா என்பது தொடர்பில் ரகசிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளனர் எனவும் கூறினார். இது தொடர்பில் மேலதிக போலீஸ் விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. நான் குற்றப்புலனாய்வு போலீசாருடன் பேசியுள்ளேன். அவர்கள் சர்வதேச போலீசாருடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பார்கள் என்று கூறிய அமைச்சரிடம் இந்த அறிக்கையின் அடிப்படையில் சுகாதார அமைச்சு எடுக்க உள்ள நடவடிக்கைகள் பற்றி கேட்டபோது நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் இந்த அறிக்கையில் இருக்கின்ற தகவல்கள் உண்மையா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. ஏனெனில் சட்டவிரோத சிறுநீரக மாற்று சிகிச்சை தொடர்பில் இந்திய அரசாங்கம் எங்களிடம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஊடக தகவல்களின் அடிப்படையிலேயே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. எனவே போலீசாரின் விசாரணைகளுக்கு அமைய நாம் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றார் அமைச்சர் ராஜித சேனாரட்ன.
செய்தியை தொகுத்து தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக செய்திகள். தமிழக அரசு ஊழியர் மீதான ஊழல் புகாரை விசாரிக்க அரசின் முன் அனுமதி தேவை என்னும் தமிழக அரசாணைக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் பட்சத்தில் கண்காணிப்பு ஆணையத்தின் அனுமதியை பெற்றே நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அரசாணை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் கட்சித் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் இதுகுறித்து கடும் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர். தமிழக அரசின் ஊழியர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை தொடர்பாக பிப்ரவரி 2 தமிழ்நாட்டின் தலைமைச் செயலர் அரசாணை ஒன்றை வெளியிட்டார். அந்த அரசாணையில் எந்த அரசு ஊழியர் மீதாவது லஞ்ச ஊழல் புகார் பெறப்பட்டால் அதனை விசாரிக்க வேண்டிய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் அந்த புகாரை கண்காணிப்பு ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டுமென்றும் கண்காணிப்பு ஆணையம் இது தொடர்பாக அரசின் பரிந்துரையை பெற்று முடிவெடுக்க வேண்டுமென்றும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசில் இணைச் செயலாளர் மற்றும் அதற்கு மேல்நிலையில் இருக்கும் அதிகாரிகளின் மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் லஞ்ச ஊழல் புகார்கள் வந்தால் அதனை மத்திய அரசின் அனுமதியை பெற்றே விசாரிக்க வேண்டுமென்ற உத்தரவு அரசியல் சாசனத்திற்கு முரணானது என உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பு ஒன்றில் கூறியிருந்தது. கீழ்நிலை ஊழியர்களின் மீது புகார் வரும்போது அரசின் அனுமதியை பெறாமல் விசாரிக்கப்படும் நிலையில் அதிகாரிகளுக்கு மட்டும் இம்மாதிரி சலுகை காட்டப்படுவது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இந்த நிலையில் ஊழல் புகார்கள் குறித்த விவகாரத்தில் எல்லா அரசு ஊழியர்களையும் ஒரே விதமாக நடத்த ஏதுவாக யார் மீது ஊழல் புகார்கள் வந்தாலும் கண்காணிப்பு ஆணையத்தின் பரிந்துரையை பெற்றே நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக அரசு இந்த அரசாணை மூலம் கூறியுள்ளது. தமிழக அரசின் இந்த முடிவுக்கு ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் தலைவர் சிவ இளங்கோ,
அந்த ஜியோல என்ன சொல்லிருக்கிறாங்கன்னாக்க கவர்மெண்ட் கிட்ட ரிமார்க்ஸ் கேட்கணும் அப்படின்னு. இப்ப கவர்மெண்ட்னா இங்க யாரு, அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரா முதலமைச்சரா அப்படிங்கிற விளக்கம் கூட அதுல இல்ல. இப்ப இந்த நிலையை ஏற்பட்டுச்சுனாக்கா லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து இழுத்து மூட வேண்டியதான். ஒருத்தவங்களை போய் லஞ்சம் கேட்கறாங்க, அவங்களை கைங்களை பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னாக்கா இனி அது மாதிரி எல்லாம் முடியாது. இவங்க வந்து பர்மிஷன் எழுதி கிட்டு வர்றதுக்கே 3-6 months ஆயிடும். 1996 உச்ச நீதிமன்ற ஒரு உத்தரவுல என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஏன் நீங்க உயர் அதிகாரிகள் கீழ்மட்ட அரசு ஊழியர்கள் ஏன் பாகுபாடு பாக்குறீர்கள், எல்லாருக்கும் ஒரே சமமா நீங்க வந்து இருக்க வேண்டியதான். அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, உயர் அதிகாரிகள் மேல வந்து புகார் வந்தா எதுக்கு நீங்க வந்து அரசிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று அந்த அர்த்தத்துல அவங்க கேட்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, எல்லா ஊழியர்களும் நாங்க சமமாக பாவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டு இவங்களையும் இப்ப வந்து அந்த லிஸ்ட்ல கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து சீஃப் செக்ரட்டரி மேல ஒரு ஊழல் புகார் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் கமிஷனர் யாருனாக்கா தனியா போடல, விஜிலன்ஸ் கமிஷனர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிடையாது, கூடுதல் பொறுப்பா சீஃப் செக்ரட்டரி பாக்குறாரு தலைமைச் செயலாளர். இப்ப நான் தலைமைச் செயலாளர் மேலே ஒரு ஊழல் புகார் கொடுத்தாக்கா இப்ப டிவிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க, உங்க மேல இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது ஊழல் புகார், அதை விசாரிக்கலாமா விசாரிக்க இல்லையான்ட்டு அவர் எப்படி அவர் மேல உள்ள ஊழல் புகார் வந்து விசாரிக்க சொல்வாரு, அது அப்படியே கடப்புல போட்டுருவாரு. அதனால இது வந்து தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை கொண்டு வரணும் மூலியமே தான் இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியும். அதனால உடனடியாக இந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும்
என்றார் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் தலைவரான சிவ இளங்கோ. தமிழக அரசின் இந்த முடிவுக்கு திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது ஊழலை ஊக்குவிக்கும் நடவடிக்கை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இதேவேளை தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான ஊழல் புகார் வழக்கின் மேல்முறையீட்டு விசாரணையை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் ஒத்திவைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா முறைகேடாக பிறந்தநாள் பரிசு பெற்றதாக தொடுக்கப்பட்டுள்ள மேல்முறையீடு வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணையை இந்திய உச்சநீதிமன்றம் 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி.சி. கோஷ் மற்றும் அருண் மிஸ்ரா ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு முன்பாக இந்த வழக்கின் விசாரணை இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அப்போது ஜெயலலிதா தரப்பிலான வாதத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இந்த வழக்கு பதியப்பட்டது என்றும் அதிலும் காலம் கடந்தே அந்த வழக்கும் பதியப்பட்டது என்றும் கூறப்பட்டது. மேலும் இதே காரணங்களை ஏற்றுக்கொண்டுதான் முன்னதாக உயர் நீதிமன்றமும் கூட இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது என்றும் குறிப்பிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணையை 4 வாரங்களுக்கு அந்த அமர்வு ஒத்திவைத்தது. ஜெயலலிதா முதல் முறையாக முதல்வர் பொறுப்பு வகித்த போது 1992 அவரது பிறந்தநாள் பரிசாக 2 கோடி ரூபாய் அளவுக்கு வந்த காசோலைகளை ஜெயலலிதா தனது வங்கி கணக்கில் வரவு வைத்துக் கொண்டதாகவும் இதற்காக முறையாக அவர் கணக்கு காட்டவில்லை என்றும் ஜெயலலிதா மீது சிபிஐ வழக்கு தொடுத்திருந்தது. அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் கடந்த 2011 ரத்து செய்து உத்தரவிட்டது. தொடர்ந்தே இந்த மேல்முறையீடு வழக்கு இப்போது நடைபெறுகிறது. இதே மாதத்தின் துவக்கத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட ஜெயலலிதாவின் வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு விசாரணையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ள சூழலில் தற்போது இந்த 2 வழக்குகளின் இறுதிக்கட்ட விசாரணைகளும் ஒரே காலகட்டத்தில் நடைபெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்திற்கான தேர்தல் நெருங்கி வரும் சமயம் என்கிற காரணத்தாலும் இந்த 2 வழக்குகளும் அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது. இதற்கிடையே தினகரன் நாளேட்டின் மதுரை கிளை அலுவலகத்தில் நாட்டு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் உள்ள குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரை கைது செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 17 பேர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் 5 பேர் தவிர மற்ற 12 பேரும் வழக்கில் தொடர்ந்து ஆஜராகாமல் விசாரணையை தவிர்த்து வருகின்றனர். இதை கண்டித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் செல்வம் மற்றும் சொக்கலிங்கம் ஆகியோரை கொண்டுள்ள அமர்வு அந்த குறிப்பிட்ட 12 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வரும் மார்ச் 11 வரை காலக்கெடு விதித்துள்ளது.
செய்தியை தந்தவர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். அடுத்து க கடற்கரை நகரில் ஒரு காற்று வியாபாரம் பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
உண்ண உணவும் அருந்த குடிநீரும் இல்லாமல் ஒரு சில வாரங்கள் கூட வாழ்வது சாத்தியம். ஆனால் சுவாசிக்க ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு சில நிமிடங்களுக்கு மேல் வாழ முடியாது என்கிற எச்சரிக்கையுடன் அறிமுகப்படுத்தப்படும் புதிய விற்பனை பொருள் ஒன்று சென்னை உள்ளிட்ட இந்திய நகரங்களில் பரபரப்பை உண்டாக்கி வருகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கானதுதான் அப்பொருள் என்றாலும் அதை மருத்துவர்களின் ஆலோசனையுடன் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்கிற கட்டாயம் கிடையாது. கேன்களில் அடைக்கப்பட்டுள்ள தூய்மையான சுவாச காற்றுதான் இந்த புதிய விற்பனை பொருள் என்பது சென்னை வாசிகள் பலருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கியுள்ளது.
பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே வந்து சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இம்போர்ட் சைனாவே காரங்களே அவங்க நாட்டுக்கு தேவையான காற்றை வந்து கனடாலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எல்லா பொருளும் எக்ஸ்போர்ட் பண்ணுற சைனாவே காற்று சுத்தமான காற்று இல்லாத இம்போர்ட் பண்ணுறாங்கன்னும் போது நான் இங்கே சாதாரணமாக அந்த பீச்சுக்கு அந்த நியூஸ் அப்போ கேள்விப்பட்டு இப்போ பீச்சுக்கு வந்து இந்த நியூஸை பார்க்குறேன். நம்ம இந்தியாவில் அதுவும் சென்னையில் காற்றை வந்து சேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அந்தளவுக்கு சென்னையுடைய சுற்றுப்புற சூழல் இருக்குது. ஸோ இது வருத்தப்படக்கூடிய ஒரு செயல், ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இது பார்த்தாச்சு மக்கள் வந்து திருந்தணும்
என்றார் சென்னை வாசியான ராஜ்குமார். பாட்டில்களில் அடைக்கப்பட்ட குடிநீர் விற்பனை துவங்கப்பட்ட போது ஏற்பட்ட அதே ஆச்சரியம் மற்றும் அதிர்ச்சியை தான் மக்கள் தற்போது காட்டுவதாகவும், எதிர்காலத்தில் கேன்களில் அடைக்கப்பட்டுள்ள தூய்மையான சுவாச காற்றின் அவசியத்தை மக்கள் உணர்ந்து விடுவார்கள் என்றும் கூறுகிறார் இந்தியாவில் இப்பொருளை விநியோகம் செய்பவரான அமீன்.
தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மினரல் வாட்டர் சொல்லி வந்து வரும்போது நம்ம வந்து யோசித்தோம் தண்ணி போய் எப்படி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு மாதிரியாக வந்து ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி கேன் வாட்டர் எல்லாமே வந்து யாராலுமே இருக்க முடியாது. மெட்ரோ சிட்டிஸ் எல்லாமே வந்து கேன் வாட்டர் வந்து பிளான் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கி ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி அட்மாஸ்பியர் ஏர் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதனால் இன்றைக்கி வந்து இறப்பு நிறைய இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க, ஃபிட்னஸ் பண்ணுறவங்க, ஹில் ஸ்டேஷனில் உள்ளவங்க எங்கெங்கே வந்து டிஃபிஷியன்சி இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது ஹெல்த்தியாக இருக்கலாம். இது வந்து ஒரு ரெக்கவரிக்காக தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட் நாங்கள் வந்து நான் மெடிக்கலாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்தியாவில்
என்றார் கேன்களில் அடைக்கப்பட்டுள்ள தூய்மையான சுவாச காற்று விற்பனையாளரான அமீன். மேலும் இந்த கேன்களில் அடைக்கப்பட்டுள்ள சுவாச காற்றில் 99.6% தூய்மையான ஆக்சிஜன் உள்ளது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அதே சமயம் இந்த வணிகம் தொடர்புடைய நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்கிறார் சட்ட வல்லுநரான சுந்தரராஜன்.
இது வந்து முதல்ல ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு வணிகமா அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அரசு தடை செய்யாத ஒரு வணிகமா மட்டும்தான் இது இருக்கு. இதை அரசாங்கம் தடை செய்யல, அவ்வளவுதானே தவிர தர கட்டுப்பாடுகள் தர நிர்ணயங்கள் எதுவுமே இல்லை. இன்னொன்று, இதுக்கு வந்து ஏதாவது ஆய்வுகள் பண்ணி அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்களா இந்த ஆக்சிஜன் நமக்கு எந்த இடத்துலாவது பயன்படுது அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற இயற்கை சூழல்கள், இந்த சூழல் சீர்கேடுகள் அப்படிங்கிறத வந்து காசாக்கிறதுக்கான ஒரு வணிக மாயை இது. இதை வந்து இன்றைக்கி பெரிய நிறுவனங்கள் கையில் எடுத்து மிகப்பெரிய ஒரு விளம்பர யுக்திகள் மூலமாக இதை வந்து இன்றைக்கி வந்து பரவலாக கொண்டு போயிட முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இது வந்து ஒரு தவறான சூழல் நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத இது ஒரு காட்டுற ஒரு விஷயம். நம்ம இயற்கையை நம்ம காப்பாற்றலை அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் எதுக்கெல்லாம் காசு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு பாயிண்டாக கூட நாம இதை பார்க்க முடியும்.
தூய்மையான சுவாச காற்றை விலை கொடுத்து வாங்கும் நிலை பெருகிட வாய்ப்புள்ளது என்கிறார் தினமும் தவறாமல் சுவாச பயிற்சி செய்து வருபவரான சென்னையை சேர்ந்த மனோகரன்.
காற்று நாளைக்கு ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படுமாங்கிறப்ப இன்னைக்கு வேணால் நான் வந்து தேவைப்படான்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வருங்காலத்தில் அது ஒரு 25 வருஷமோ 50 வருஷத்துக்கு அப்புறம் கூட சுத்தமான காற்று கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த கேள்விக்குறிக்கு நம்ம காற்று கூட ஆக்சிஜனை வாங்கி சுவாசிக்க நிலைமை வந்தாலும் வரலாம்.
சுவாச காற்றை விலை கொடுத்து வாங்கும் நிலையை ஏற்படுத்தி விடாமல் தடுக்க வேண்டியது மக்களின் கடமை என்கிறார் சமூக செயற்பாட்டாளரான ஞானி.
நியாயமாக இந்த முறை வந்து ஆஸ்மா இருக்கிறவங்க, வீசிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் இருக்கலாம், டாக்டருடைய பரிந்துரைப்பில் வீட்டில் வச்சுக்கலாம். மற்றபடி ஒரு பொதுமக்கள் எல்லோருமே பயன்படுத்துகிற மாதிரி விற்கிறதுங்கிறது இந்த சூழல் எவ்வளோ கெட்டு போயிருக்குங்கிறதுடைய ஒரு அடையாளமாக நம்ம பார்க்க வேண்டும். சென்னை நகர சூழல் வரும் காலத்தில் இன்னும் மோசமாகிட்டே போகும். இப்போதே இதை பயன்படுத்தி வணிகம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனநிலை இதுக்கு பின்னால் இருப்பதை பார்க்க வேண்டும். இதற்கு தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை சென்னை மக்கள் ஏற்படுத்த வேண்டும்.
இதற்கிடையே விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலை போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவோரில் உள் அரங்கு பயிற்சி எடுப்போருக்கு இவ்வகையான ஆக்சிஜன் விற்பனை பயனளிக்கும் என்கிறார் சென்னை தற்காப்பு கலை பயிற்சியாளரான கராத்தே குமார்.
நிறைய பேர் இந்த இன்டோர் கிளாஸ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆக்சிஜன் பத்தாதுங்க. ஸோ அப்போ வேணால் இந்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் நல்லா அற்புதமான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது. அதனால் இன்டோர் கிளாஸ்க்கு ஈஸியாக இதை ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா இன்டோரில் அவ்வளோ ஆக்சிஜன் இருக்கா, நிறைய பேர் ரூமுக்குள்ளேயே பண்ணிட்டு இருப்பாங்க. அவுட்டோர் கிளாஸில் வந்து ஆக்சிஜன் இந்த மாதிரி தேவைப்படாது.
கேன்களில் அடைக்கப்பட்டுள்ள இந்த சுவாச காற்றில் 99.6% தூய்மையான ஆக்சிஜன் இருக்கும் பட்சத்தில் அவற்றை மருத்துவ ஆலோசனைகள் பெறாமல் பயன்படுத்துவது என்பது தவறு என்கிறார் மருத்துவரும் சமூக செயற்பாட்டாளருமான சுமந்த் சி ராமன்.
நம்ம சுவாசிக்கிற காற்றுல வந்து கிட்டத்தட்ட 21% தான் சராசரியா ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனை வந்து ரொம்ப ஹையாக கொண்டு போனோம்னா அது வந்து நம்ம நுரையீரலில் பாதிப்பு இருக்கும். அதாவது ஒரு நபருக்கு வந்து ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறதுனால நம்ம 100% ஆக்சிஜன் அவர் எப்போ பார்த்தாலும் மூச்சு விட விட்டாக்க அது நிச்சயமாக நுரையீரலில் பாதிக்கும், பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நம்ம காற்றுல நம்ம சுவாசிப்பது வேறு, பியூர் ஆக்சிஜனை எப்போ பார்த்தாலும் சுவாசிக்கிறதுங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி பேட் ஃபார் ஹெல்த். அதை வந்து தவிர்க்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக மருத்துவ உலகம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஸோ யாருக்கு தேவையோ எவ்வளவு தேவையோ அந்த அடிப்படையில் தான் ஆக்சிஜன் கொடுக்க வேண்டுமே தவிர, இது வந்து ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் மாதிரி நம்ம தெருவில் கடையில் போய் வாங்கிட்டு நம்ம ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணால் நம்ம நல்லா ஹெல்த்தி ஆகிடுவோம் அப்படிங்கிற சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்
என்றார் மருத்துவர் சுமந்த் சி ராமன்.
ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன். அடுத்து சர்வதேச செய்தி ஒன்று. சிரிய அரசு எதிர்ப்பாளர்கள் வசமிருக்கும் எலப்போ நகரில் தீவிரமாக இருக்கும் தாக்குதல் காரணமாக அங்கிருந்து 1000+ வெளியேறி வருகிறார்கள். இது குறித்த மேலதிக பிபிசி செய்திகளை தொகுத்து தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
சிரியாவின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகரான எலப்போவில் கடுமையான மோதல்கள் நடைபெற்று வருகின்ற நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களில் 1000+ அங்கிருந்து இடம்பெயர்ந்து வருகின்றனர். எலப்போ நகர் தற்போது கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள நிலையில் அரசு சார்பு படையினர் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு படையினருக்கு உதவியாக ரஷ்ய படையினர் விமான தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றனர். இந்த இருதரப்புக்கும் இடையிலான மோதலில் சிறார்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கடந்த சில நாட்களாக கொல்லப்பட்டுள்ள நிலையில் மக்கள் தமது உயிரை பாதுகாக்கும் பொருட்டு துருக்கி நாட்டு எல்லை நோக்கி இடம்பெயர்ந்து வருகின்றனர் என ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக எலப்போ நகரில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் விமான தாக்குதலில் 21 கொல்லப்பட்டுள்ளனர் என பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்கும் சிறிய மனித உரிமைகளுக்கான கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. ஆனாலும் இந்த குற்றச்சாட்டு இன்னமும் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. எலப்போவிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களில் 40,000 துருக்கிக்குள் நுழைவார்கள் என கண்காணிப்பு குழுக்கள் மதிப்பிடுகின்ற போதிலும் சுமார் 70,000 சிறிய அகதிகள் தமது நாட்டுக்குள் வருவதற்கான சாத்தியம் இருப்பதாக துருக்கிய பிரதமர் அஹமத் டவுட்டோக்குழு தெரிவித்துள்ளார்.
Escape from 10 camps where 70,000 are living and they are rushing to Turkish border in order to have
எலப்போ முகாம்களிலிருந்து வெளியேறியுள்ள குடியேறிகள் தற்போது துருக்கிய எல்லையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவின் விமான தாக்குதல்களிலிருந்து தப்பித்து தமது உயிரை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அவர்கள் இவ்வாறு எமது நாட்டு எல்லையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிய துருக்கிய பிரதமர் டவுட்டோக்ளு, எலப்போ விவகாரத்தில் சிரியாவின் அதிபர் அசாத்தும் ரஷ்யாவும் போர்க்குற்றவாளிகள் என்று குறிப்பிட்டார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை சிரியாவும் ரஷ்யாவும் தொடர்ந்து மறுத்து வருகின்றன. இதனிடையே சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட மற்றும் இடம்பெயர்ந்த மக்களுக்கான கொடையாளிகள் மாநாடு லண்டனில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டின் மூலம் சிரியாவில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை முன்னெடுப்பது தமது இலக்காக இருப்பதாக பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் தெரிவித்தார்.
It will make a difference in terms of saving lives, in terms of providing medicine, in terms of providing shelter and food. And these are
சிரியாவில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு மருத்துவம், உணவு, தங்குமிட வசதி போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுப்பது எமது இலக்காக இருக்கிறது. இது தற்போதைய தேவையாகவும் உள்ளது என்றார் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன். சிரியாவின் அதிபர் அசாத்திற்கு எதிராக எழுந்த கிளர்ச்சியின் பின்னர் அங்கு உள்நாட்டுப் போர் ஆரம்பமானது. தற்போது சிரியாவின் பெரும் பகுதியை இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத குழுவினர் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற நிலையில் அதிபர் அசாத்திற்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் உட்பட பல பிரிவினர் மிகுதி பகுதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோவில் சிறை வைக்கப்பட்டிருந்த சிறுவன் ஒருவனின் தலை வெட்டி கொள்ளப்படும் காட்சி காண்பிக்கப்பட்டுள்ளது. சோமாலியாவில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகம் ஒன்றை அல் சபாப் இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். சிம்பாபேவின் வறட்சியானது எல்நினோ தாக்கத்தினால் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்டுள்ளது என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.